வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம்.
எங்களை படைத்து காத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் தாழ்மையோடும் முழுகிறதோடும் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் குளிர்காலம் கடந்து வருவதனாலே கஷ்டப்படுகிற வயதான நிலைமையில இருக்கிற அருமையான பெரியவர்களுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கர்த்தர்தாமே, அவருடைய சரீரத்துக்கு தேவையான நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நீர் கட்டளையிட்டர்களும், அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றியர்களும். பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலேயும் குறிப்பாக சலவை தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய பணிகளை ஆசீர்வதித்தலும், அவருடைய குடும்பத்திற்கு ஏற்ற வருமானம் கிடைக்க உதவி செய்தலும், அந்த குடும்பத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும். வாழ்க்கையிலே உடைய பிள்ளைகளை நீர் உயர்ந்த ஸ்தலங்களிலே இருக்க பண்ணும்படியாய் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பல விதமான வியாபாரங்களிலே ஈடுபட்டிருக்கிற எங்களுடைய வானொலி நேயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். அவருடைய வியாபாரங்களிலே வேலை செய்கிற ஒவ்வொருவரும் உண்மையோடும் ஒத்துமத்தோடும் தங்களுடைய கடமைகளை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். வேலை நிமித்தமாக பல இடங்களுக்கு அலைந்து தெரியும் பொழுது பாதுகாவலான பிரயாணங்களை கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணங்கள் எந்த விதத்திலேயும் வீணான பிரயாணங்களா இல்லாதபடி செல்லும் இடங்களிலே காரியங்களை செய்து முடித்து திரும்பி வர கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளுள் மீன் வியாபாரம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளும், தேவையான வருமானம் கிடைக்கத்தக்கதாக அந்த வியாபாரம் வளர்ந்து பெருக நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே இலங்கையை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். இலங்கையிலே உம்முடைய சமாதானத்தை அருளி செய்தலும், சமாதானத்திற்கு எதிராயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே மாற்றி உண்மையான சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அவர்கள் அன்போடும் ஐக்கியத்தோடும் வாழ நீரை அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற சகோதரர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் பேசி அந்த குடிப்பழக்கத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடியினாலே வருகிற கேடுகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அப்படிப்பட்டவர்களிடத்திலே பேசுகிற குடும்பத்தின் நபர்கள் அன்போடும் கரிசனையோடும் அவர்களுக்கு உதவி செய்ய நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்குமென்றால் அதை கண்டறிந்து அந்த படுகொலியிலிருந்து நீரே நம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் சுவிசேஷ ஊழியத்திலே உதவி செய்கிற எல்லா போதகர்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றி இவர்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் அனைவருமே அறிந்து கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். டிரான்ஸ்வெல் ரேடியோவின் இந்த ஒலிபரப்புகளை தொடர்ந்து கேட்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இரண்டு நாளாகவும் 32 அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் பிரகாசமான வெளிச்சத்திலிருந்து யூதா மக்களை இருளான துக்ககரமான காலங்களுக்குள்ளாக கடந்து வரும்படியாக அனுமதித்தார். சனஹரிப் மீண்டுமாக அசீரியாவிலிருந்து வந்தான். எருசலேம் நகரத்தின் மேலே தாக்குதல் நடத்த திட்டமிட்டான். முதலாவதாக அங்கே வாசம் செய்தவர்களை பயம்புறுத்தும்படியான வார்த்தைகளை பேசினார்கள். இரண்டு நாளாகவும் 32 அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்கள்.
இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனஹரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இசைக்கியா ராஜ்யத்தை திடப்படுத்தும்படியாக அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டான். ஆனாலும் அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலேயே இருந்தது. ஜனங்களும் கர்த்தரை நம்பும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்தினான். கவனியங்கள் 2 32 அதிகாரம் 7-8 வசனங்கள்.
நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள்.
இதற்கு பின்பு சனகரிப் தனது ஆட்களை அனுப்பி ஜனங்களை பயமுறுத்தும்படியாகவும் தேவன் மேலே உள்ள நம்பிக்கையை அசைக்கும்படியாகவும் செயலாற்றினான். 2 Kings 32:15-16.
இப்போதும் எசேக்கியா, உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்ததே. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள்.
இவைகள் மட்டுமல்ல, செனகரிப் எசேக்கியாவிற்கு ஒரு கடிதத்தையும் எழுதி அனுப்பினான். கவனியுங்கள், 2 Kings 32:17.
தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதிருந்தது போல எசேக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவன் நிருபங்களையும் எழுதினான்.
இதை குறித்து 2 Kings புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும் இடத்திலே மிக விபரமாக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எசேக்கியா செனகரிப்பினுடைய கடிதத்தை பெற்றுக் கொண்டபொழுது கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து சென்று கர்த்தருக்கு முன்னாலே அதை விரித்து வைத்து கர்த்தரிடத்திலே அதை குறித்து பேசினான். இதை 2 Kings 19:16-19 உள்ள பகுதியிலே நாம் பார்க்கலாம். ஆம், எசேக்கியா ஒரு ஜெப வீரன். பாருங்கள், 2 Kings 32:20.
இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள்.
எசேக்கியா தனக்கு தேவையான உதவிக்கு கர்த்தரையே நம்பியிருந்தான். எனவே கர்த்தர் அற்புதமான முறையிலே நகரத்தை காத்தார். தொடர்ந்து 21-22 வசனங்கள்.
அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்திலுள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார்.
ஆம், கர்த்தர் மிக அற்புதமாக அசீரியருக்கு விரோதமாக ஒரு தூதனை அனுப்பி அவர்களை அழித்தார். அது மட்டுமல்ல, யூத ஜனங்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் மேல் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு வரும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் கர்த்தருடைய பாதத்திலேயே கொண்டு போய் வைக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தனது ஆதரவை பூரணமாக கொடுக்கிறவராய் இருக்கிறார். 2 Kings 32:24.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார்.
2 Kings 20:20 எசேக்கியா வியாதிப்பட்ட பொழுது அவர் சுவர் புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியா எப்படி உணர்ந்திருந்திருப்பான் என்பதை ஓரளவுக்கு என்னாலேயும் புரிந்து கொள்ள முடிகிறது என்று நான் நினைக்கிறேன். 1978 ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நான் ரத்தம் ரத்தமாக வாந்தி பண்ணிய பொழுது மருத்துவர் இது சயரோக வியாதி, பிழைப்பது கடினம் என்று சொன்னதை கேட்டபொழுது அந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. 2 நாட்கள் தொடர்ந்து ரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்த பொழுது மருத்துவர் எல்லா நம்பிக்கையையும் இழந்து போய்விட்டார். என்னுடைய நண்பர்களும் ஜபத்திலே என்னை கர்த்தருடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுத்து விட்டார்களாம். இந்த வியாதி நீங்கி நான் பிழைப்பேன் என்ற எந்த அறிகுறியும் இல்லை. மரணத்தை மிக சமீபத்திலே உணர்ந்தேன். மரண பயம் என்பது அன்று எனக்கு இல்லை. என்றாலும் தொடர்ந்து உலகத்திலே உயிரோடு இருந்து கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்தபடியினாலே எசேக்கியாவை நினைவு கூர்ந்து சுவர் புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் எனக்கு இறங்கினார். நாம் சுகவீனமாய் இருக்கும்பொழுது நாம் ஜபத்திலே கர்த்தரண்டை செல்ல வேண்டும். மற்றவர்களை நமக்காக ஜெபிக்க கேட்க வேண்டும். அதிலே தவறில்லை. நாம் கர்த்தரை நம்பி விசுவாசத்திலே சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை குணமாக்குகிறார். கர்த்தரால் இன்றைக்கும் குணமாக்க முடியும். இப்பொழுது எசேக்கியாவும் அதே ஒரு நிலையிலே தான் இருக்கிறார். தேவன் மட்டுமே அவருக்கு உதவி செய்ய முடியும். எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பிய பொழுது கர்த்தரை நோக்கி, ஆம் கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இசைக்கியா மிகவும் அழுதான் என்றும் வாசிக்கிறோம். அன்று அவர்கள் அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேலே பற்று போட்ட பொழுது அவன் பிழைத்தான் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை அன்று அவனுக்கு வந்த வியாதியும் புற்றுநோயாக இருந்திருக்கலாம். ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருந்தாலும் தேவன் அவனை குணமாக்கி மேலும் 15 ஆண்டுகளை அவனுடைய வாழ்க்கையிலே கூட்டிக் கொடுத்தார். பாருங்கள், 2 Samuel 32:25-26 ஞாபகம் இருக்கிறதா? ஆகாசின் காலத்திலே யூதா ராஜ்யம் மிக ஏழ்மையான ஒரு நிலைமைக்குள்ளே கடந்து சென்றது. ஆனால் இப்பொழுது அங்கே மீண்டுமாக செல்வ செழிப்பு வருகிறது. கவனியங்கள், 2 Samuel 32:27
எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும்.
பாபிலோனிலிருந்து பிரதானிகள் வந்தபொழுது அவன் அறிவற்றவனாக தனது ராஜ்யத்தின் சகல செல்வ செழிப்பையும் அவர்களுக்கு காட்டினான் என்று 2 Samuel 20:12-19 உள்ள பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அந்த அவர்களுடைய சம்பவத்தை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். 2 Samuel 32:31
ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார்.
பாபிலோனின் பிரபுக்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதத்தை கேட்க வந்தார்கள். கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், கர்த்தர் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்று கர்த்தரை குறித்து அவன் சாட்சி பகிர்வதற்கு பதிலாக அறிவற்றவனாக தனக்கு இருந்த செல்வ செழிப்புகளை அவர்களுக்கு காண்பித்தான். இதையெல்லாம் கவனிக்கும் பொழுது மரணம் வந்தபொழுதே எசேக்கியா மரித்திருக்க வேண்டும் என்று எண்ண தோன்றுகிறது. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே ஜீவிய காலத்தை கூட்டிக் கொடுத்த பிறகு 3 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றன. அந்த 3 காரியங்களும் மிக அறிவீனமான காரியங்கள். முதலாவதாக, பாபிலோனில் இருந்து வந்தவர்களுக்கு தனது செல்வ செழிப்பை காண்பித்தான். இதன் விளைவாக எதிர்காலத்திலே ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது. அது மட்டுமல்ல, மனாசேயனும் ஒரு மகனை பெற்றெடுத்தான். அவன்தான் மிக கேடான ஒரு அரசனாய் வரப்போகிறான். தனது வயதான காலத்திலே அறியாமையை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய இருதயம் பெருமையினாலே நிறைந்தது. 2 Samuel 32:25 பாருங்கள், அங்கே மிக தெளிவாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார்.
எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மன மேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது.
கவனித்தீர்களா? இந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்து முடித்த உடனேயே அவனுடைய மரணம் வந்த நேரத்திலேயே அவன் மரித்திருப்பான் என்றால் நல்லது என்று எண்ண தோன்றுகிறது. இந்த காரணங்களினாலேயே நானும் மிக கவனமாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய ஜீவனை கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நீட்டிக் கொடுத்தார். அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்ய நான் விரும்பவில்லை. பிரியமானவர்களே, இது மிக அருமையான ஒரு அதிகாரம். நமக்கு ஒரு அற்புதமான ஆச்சரியமான பரமபிதா இருக்கிறார். இப்பொழுது நாம் எசேக்கியாவின் மரணத்தை குறித்து பார்க்கப் போகிறோம். கவனியங்கள், 2 Samuel 32:32-33
எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு அவனை தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளில் பிரதானமான கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். யூதாவனைத்தும் எருசலேமின் குடிகளும் அவன் மரித்த போது அவனை கனம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
இப்பொழுது சில நிமிடங்கள் எடுத்து நாம் எழுப்புதலை குறித்தும் சற்றை சிந்திப்போம். எழுப்புதலை குறித்து பார்க்கும்பொழுது தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சகல அதிகாரங்களையும் உடையவர் என்பது நமக்கு தெரிய வருகிறது. யோவான் 3:8 பார்க்கும்பொழுது காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் மட்டுமே எழுப்புதலை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் செயல்படும் காரியத்தை தேவனே செய்கிறார். தேவன் நம்முடைய அலுவலகங்களிலே இருக்கிற ஒரு அட்டண்டரை போல இல்லை. ஒரு பொத்தானை அழுத்தியவுடனே நீங்கள் சொல்லும் கட்டளைக்கு கீழ்ப்படி அவர் ஓடி வருகிறவர் அல்ல. சிலர் சில ஜெப நேரங்களிலே கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு கட்டளை கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு கட்டளை கொடுக்க முடியாது. மலையிலே எலியாவின் அனுபவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொண்டு கத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வைத்த பலியின் மேலே வானத்திலிருந்து அக்கினி வரவில்லை. பின்னர் எலியா கற்களை அடுக்கி விறகுகளை பரப்பி பலியை அதன் மேலே வைத்து தண்ணீரை ஊற்றினான். தொடர்ந்து கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அவன் கர்த்தரிடத்திலே சொல்லும் பொழுது, நாங்கள் செய்யக்கூடியதெல்லாம் கற்களை ஒன்று சேர்த்து வைத்து விறகுகளை அடுக்கி வைத்து பலியைத்தான் அதன் மேலே வைக்க முடியும், நீரே அக்னியை அனுப்ப முடியும் என்பது போல விசுவாசத்தோடு கேட்கிறான். கர்த்தரிடத்திலிருந்துதான் அக்னி வரவேண்டும் என்பது எலியாவிற்கு தெரியும். தேவன் அவனுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கு உலகத்திலே அநேக இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. அது மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசித்திருக்கிற இளம் தம்பதியர் வாழ்க்கையிலேயும் இந்த எழுப்புதலை நாம் பல இடங்களிலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு வளர்ந்து வருகிற பிள்ளைகள் பெற்றோரை விட்டு தூரம் தூரமாக போய்கொண்டிருக்கிறார்கள். எனவே சில பிரச்சனைகளுக்கு விடை வேண்டும் என்று பெற்றோர் எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு சிலர் சொல்வது என்ன, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நானே தீர்த்து விடுவேன் என்று எண்ணினேன், ஆனால் எனக்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே தேவன் தேவை என்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் மீண்டுமாக கர்த்தருடைய வசனத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை முறையாக படிக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொள்கிற பலர் சொல்கிற வார்த்தை என்ன, ஐயோ இத்தனை ஆண்டுகளை நான் வீணாக்கிவிட்டேனே, இவ்வளவு அருமையான வேத வசனங்களை நான் இதற்கு முன்னாலேயே கற்றிருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு மக்களுக்குள்ளே வந்திருக்கிற விழிப்புணர்வுகளை குறித்து, வாஞ்சையை குறித்து செயல்படுகிற சில ஊழியர்கள் கூட தங்கள் சொந்த ஆதாயத்திற்காக அதை பயன்படுத்துகிறார்கள். சரியான வேத வசனங்களை அவர்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக உணர்ச்சிகளை திருப்திப்படுத்தும் காரியங்களை அவர்களுக்கு கொடுக்க முற்படுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே கொண்டு வருகிற திருப்தியை இசையோ செயல்களோ கொண்டு வருகிறதில்லை. சில திருச்சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை தவிர மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? லூக்கா 11:16 உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்திலே மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? பிரியமான ஊழியக்காரரே, உங்கள் திருச்சபை மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக கொடுங்கள். வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கிற பலருடைய சாட்சியின் வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கலப்பில்லாமல் கொடுக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு அது ஒன்றையே நாங்கள் அறிந்திருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளாக இதை தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்னும் அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாகத்தான் கேட்க துவங்கி இருக்கிறார்கள். ஐயோ, நான் எத்தனை ஆண்டு காலம் நல்ல வாய்ப்பை இழந்து போனேனே என்று துக்கப்படுகிறார்கள். சிலர் அதை குறித்து எங்களுக்கு எழுதியிருக்கிறீர்கள், சிலர் எழுதவில்லை. இன்றைக்கும் அநேகர் புதிது புதிதாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க துவங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருப்பார். நாமும் இக்காலத்திலே எழுப்புதலின் ஆரம்ப காலத்திலே இருக்கிறோமா? கர்த்தர் தாமே எழுப்புதலை சீக்கிரமாக அனுப்ப வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தரே அந்த எழுப்புதலை அனுப்ப முடியும். நம்மிலே பலர் நம்முடைய வாழ்நாளிலே எழுப்புதலை கண்டதில்லை, ஆனால் அதை காண வாஞ்சிய உள்ளவர்களாய் இருக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு அந்த வாஞ்சை உண்டா? அருமையானவர்களே, உங்கள் முன்னாலே ஒரு சவாலை வைக்க விரும்புகிறேன். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த ஒரு கணக்கெடுப்பை நடத்தி பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டுமென்றால் உங்களை குறித்த இந்த கேள்விகளை கேட்டு பாருங்கள். நான் என் வாழ்க்கையிலே நேர்மையானவனாயிருக்கிறேனா? நான் உண்மை உள்ளவனாயிருக்கிறேனா? என்னை மற்றவர்கள் நம்பக்கூடிய ஒருவனாயிருக்கிறேனா? நான் பரிசுத்தமாயிருக்கிறேனா? அசுத்தமான வார்த்தைகளும் அசுத்தமான திரைப்படங்களும் என்னை சுற்றி இருக்கும் பொழுதும் நான் பரிசுத்தமாயிருக்கிறேனா? என்னுடைய வார்த்தைகள் பரிசுத்தமானதா இருக்கிறதா? நான் என்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறேனா? டிஎல் மூடி அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே ஒரு மனிதன் அவரிடத்திலே வந்து, கர்த்தருக்கு பூரணமாக தன்னை ஒப்புக் கொடுத்த ஒரு மனிதனை கொண்டு தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை இன்னமும் உலகம் காணவில்லை என்று கூறினாராம். அதற்கு மூடி சொன்ன பதில், கடவுளுடைய கிருபையினாலே நானே அந்த மனிதனாய் இருப்பேன் என்று சொன்னார். அப்படித்தான் பலரும் எண்ணினார்கள். ஆனால் தனது மரணப்படுக்கையிலே மூடி சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? கர்த்தருக்கென்று தன்னை பரிபூர்ணமாக ஒப்படைத்த ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை இன்னமும் உலகம் காணவில்லை என்றுதான் கூறினார். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக மாற நம்மை அர்ப்பணிப்போமா? நம் மூலமாக தேவன் இந்த உலகத்திலே செயல்படட்டும். நம் மூலமாக தாகமுள்ள இருதயங்கள் தாகம் தீர்க்கப்படட்டும். இப்பொழுது நாம் 2 நாளாகமும் 33 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தது என்ன? எசேக்கியா மரணப்படுக்கையில் இருந்தபொழுது சுவர் புறமாய் திரும்பி அழுது கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். ஏசாயாவும் அவரோடு ஜெபித்தார். அவருடைய சரீரத்திலே ஒரு கட்டி இருந்தது. ஒருவேளை அது புற்றுநோயாக இருந்திருக்கலாம். தேவன் அதை பூரணமாக குணப்படுத்தி 15 காலத்தை கூட்டிக் கொடுத்தார். அற்புதமாக ஜபத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு பதில் அது. ஆனால் ஒருவர் இந்த சரித்திரத்தை பூரணமாக முன்னும் பின்னும் பார்க்கும் பொழுது இங்கு நடந்தது நல்லதா கெட்டதா என்று சிந்திக்க தூண்டுகிறது. முதலாக எசேக்கியா சுகம் பெற்று உயிரோடு இருந்த அந்த 15 ராஜ்யத்தின் செல்வ செழிப்பை பாபிலோனிலிருந்து வந்த மக்களுக்கு காண்பித்தான். இந்த காரியமே சில ஆண்டுகளுக்கு பிறகு நேபுகாத்நேச்சார் பட்டணங்களுக்குள்ளே வந்து அதை எடுத்துக்கொள்ள வாசலை திறந்தது. பொன் எங்கே இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். இஸ்ரேல் தேசத்திலே வைக்கப்பட்டிருந்த பொன்னானது பாபிலோன் மக்களுக்கு ஒரு சோதனையாயிற்று. இதற்கு காரணம் எசேக்கியாவின் அந்த அறிவற்ற செயல். மீண்டுமாக மனாசே ராஜ்யத்தை ஆள துவங்கிய பொழுது அவன் 12 என்று நாம் வாசிக்கிறோம். இதன் பொருள் என்ன? எசேக்கியா மறு உயிர் பெற்று வாழ்ந்த அந்த 15 காலத்திலேதான் மனாசே பிறந்திருக்கிறான். மனாசே மிகவும் கேடான ஒரு அரசனாய் வந்தான். மனாசியின் காலத்திலே ஜனங்கள் தேவனற்றவர்களாய் மிக கேவலமாய் போனபடினாலே தேவன் தலையிட வேண்டியது இருந்தது. பாருங்கள், 2 33:2.
மனாசே ராஜாவாகிற போது 12 55 எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.
இது மிக வினோதமாயிருக்கிறது இல்லையா? எசேக்கியா அரசர்களுக்குள் சிறந்த ஒரு அரசனாயிருந்து தேசத்தை எழுப்புதலுக்கு நேராய் வழிநடத்தினான். ஆனால் அவனுடைய சொந்த மகன் அரியணைக்கு வந்தபொழுது மிக கேவலமான ஒரு அரசனாய் வாழ்ந்தான். இதற்கு நாம் எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? அருமையானவர்களே, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இன்றும் நம்மை சுற்றி நடக்கிற பல காரியங்களுக்கு நாம் விளக்கம் கொடுக்க முடியாது. அவ்வப்பொழுது நாம் கேள்விப்படுகிற காரியம் என்ன? நல்ல அருமையான கிறிஸ்தவ குடும்பத்திலே அருமையான கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறந்த மகனோ மகளோ எல்லாவற்றிற்கும் எதிராக கலகம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு கலகம் செய்கிற வாலிபர்கள் எல்லாரையும் பார்க்கும்பொழுது குடும்பத்திலே அவர்கள் உதாசீனம் செய்யப்பட்டு இருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. தேவனற்ற பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பெற்றோர்களையும் எப்பொழுதும் சண்டையிடும் பெற்றோர்களையும் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். இஷ்டம் போல வாழ்கிறார்கள். சுயநலமாய் வளர்கிறார்கள். அவர்கள் ஏன் இப்படி கலகம் செய்து வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் என்பதற்கு விளக்கம் கொடுக்க முடியும். ஆனால் நல்ல அருமையான பெற்றோருடைய பிள்ளைகள் ஏன் தேவனை விட்டு தூரமாய் போகிறார்கள்? இதற்கு நாம் விளக்கம் கொடுக்கவே முடியாது. ஒருவேளை நாம் சிந்தித்து பார்த்தாலும் 2 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க முடியும். அதுவும் திட்டமாய் இதுதான் என்றும் கூற முடியாது. ஒரு காரணம், இளைஞர்கள் தங்களை சுற்றி இருக்கிற மற்ற இளைஞர்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா இளைஞர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தங்கள் பெற்றோர்கள் முட்டாள்கள் என்று எண்ணும் காலத்தை கடந்து வருகிறார்கள். இளைஞன் ஒருவன் தன்னுடைய பெற்றோர்கள் மதியீனமாய் இருக்கிறார்கள் என்று எண்ணி வீட்டை விட்டு வெளியே தூர இடத்திற்கு கல்லூரிக்கு சென்று விட்டான். ஆனால் அவன் அப்படி சென்று திரும்பி வந்த காலத்திலேதான் தன்னுடைய தகப்பனார் ஒரு காலத்திலே அறிவில்லாதவரை போல அவனுக்கு தோன்றியிருந்தாலும் அவர் எவ்வளவு ஞானமாக குடும்பத்தை நடத்தி வருகிறார், குடும்பத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்கிறார், குடும்பத்திலே எல்லாரையும் போஷிப்பதற்காக அவர் எவ்வளவு பாடுபடுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னான். அவன் சொன்ன மற்றொரு காரியம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும். அது என்ன தெரியுமா? நான் வீட்டிலே இல்லாத காலங்களிலே என்னுடைய தகப்பனார் எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று கூறினானாம். ஆம் பிரியமானவர்களே, இளைஞர்கள் மற்ற இளைஞர்களினாலே பாதிக்கப்படுகிறார்கள். இதை நாம் ஒரு விளக்கமாக சொல்லலாம். இரண்டாவதாக, குடும்பத்திலே பெற்றோருக்கு விரோதமாக கலகம் செய்யும் பிள்ளைகள் விசுவாசத்திற்குள்ளே வந்தவர்களாய் இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக மீண்டுமாக ஒரு நாள் எப்படியாவது அவர்கள் கர்த்தரிடத்திலே திரும்புவார்கள். இதற்கு ஒரு உதாரணம் மனாசே என்று சொல்லலாம். நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மனாசேயின் ஆட்சி காலம் கேடானதாய் இருந்தது. கர்த்தருடைய பிரசன்னத்தை மக்கள் உணரும்படியாய் இருந்த ஷெக்கினா மகிமை என்பது தேவனுடைய ஆலயத்தை விட்டு அகற்றப்பட்டு விட்டது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மக்களுடைய பாவத்தினாலே கலகத்தினாலே அகற்றப்படுவதை கண்டார். அந்த மகிமை எருசலேமின் சுவர்களை கடந்து வெளியே காத்திருந்தது. ஜனங்கள் கர்த்தரிடமாக திரும்பவில்லை. அதன் பின்னர் அந்த மகிமையானது ஒலிவமலையின் அருகிலே இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயும் ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்பவில்லை. எனவே அந்த மகிமையானது மீண்டுமாக பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. அதைத்தான் இக்கபோத் என்று நாம் சொல்கிறோம். பல வேத பண்டிதர்கள் சொல்லும் ஒரு காரியம் என்னவென்றால், ஜனங்கள் சிறைப்பிடிப்பிற்கு சென்ற பொழுதுதான் ஷெக்கினா மகிமை எடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் அது சரியாக தெரியவில்லை. மனாசேயின் காலகட்டத்திலே ஷெக்கினா மகிமை எடுக்கப்படவில்லை என்றால் வேறு எந்த காலகட்டத்திலேயும் அது எடுக்கப்பட்டு இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். எனவே மனாசேயின் காலத்திலேதான் அந்த மகிமை அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் வாசித்த அந்த வசனத்திலே கவனித்தீர்களா? எவ்வளவு காலம் மனாசே ஆட்சி செய்தான்? 55 ஆண்டு காலம் அவன் எருசலேமில் இருந்து அரசாண்டான். எல்லா அரசர்களையும் விட மிக அதிகமான காலம் அரசாட்சி செய்தவன் இந்த மனாசே. தாவீதை விட நீண்ட காலம் அரசாண்டான். சாலமோனை விட அதிக காலம் அரசாண்டான். ஏன்? அவன் சொந்த தகப்பனாரை விட மிக அதிகமான காலம் அவன் அரசாட்சி செய்தான். ஏன் தெரியுமா? கர்த்தர் கிருபை உள்ளவர். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். எந்த ஒருவரும் அழிந்து போவதை அவர் விரும்புகிறதில்லை. சொல்லப்போனால் கர்த்தருடைய கரத்திலே மிக அதிகமான காலம் இருக்கிறது. நம்மை போல அவருக்கு ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரங்கள் தான் என்று நாம் சொல்ல முடியாது. அவருடைய காலத்திலே நித்திய நித்தியமான காலம் இருக்கிறது. அவர் எதை குறித்தும் அவசரப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு காரியத்தை செய்யவும் நீங்கள் கர்த்தரை துரிதப்படுத்த முடியாது. சிலர் மற்றவர்களை ஜெபிக்கும்படியாக தூண்டும் பொழுது, நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் ஆண்டவர் உடனடியாக செயல்படுவார் என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவன் அப்படி செயல்படாமலும் இருக்கலாம், அப்படி செயல்படவும் முடியும். ஏனென்றால் காலம் என்பது அவருக்கு ஒரு பெரிய காரியமே அல்ல. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவர் அவசரப்படுகிறதில்லை. எனவே மனாசே கர்த்தரிடமாய் திரும்புகிறதற்கு போதுமான கால அவகாசம் அவனுக்கு இருந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ காலங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? மரண தருவாயிலே ஆண்டவர் நம்மை காத்திருக்கிறார். வியாதி நேரங்களிலே நம்மை விடுவித்திருக்கிறார். உலகமே நம்மை எதிர்த்து நின்ற வேளையிலேயும் சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவர் அற்புதமாய் நம்மை காத்த அனுபவங்கள் நமக்கு உண்டு. அதையெல்லாம் எண்ணி பார்த்தவர்களாக கர்த்தரோடு கூட கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10.